ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். முனிதம் மலர்ந்திட மனிதம் மகிழ்ந்திட, தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம். நல்வாழ்வின் தீபங்களாய்
இங்கு நாளெல்லாம் ஒளிர வாருங்களே. நம் வாழ்வின் தேவைகளை தினம் நல்லோக்கு இயேசு தந்திடுவார். அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அவரின் இல்லம் தினம் வந்தால் நம் உள்ளங்கள் ஒளியால் நிறைந்திடுமே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே. அன்பு செய்யும் உள்ளங்களே, இறைவனின் அருள் பெறும் இல்லங்களே.
தீபத்தின் ஒளியினில் இணைவோம், திருப்பலி செலுத்திட விரைவோம்.
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே
ஆமே.
நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக.
ஆன்மாவோடும் இருப்பதாக.
கிறிஸ்து இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு முறையாக இந்த கலை தொடர்புகத்தின் வழியாக சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். ஆண்டின் பொதுக்காலம் 32வது ஞாயிறை நம்முடைய தாய் திருவையோடு இணைந்து நாம் சிறப்பித்துக் கொண்டிருக்கின்றோம். நாளையே கவலையை பற்றி கவலைப்பட வேண்டாம், நாளையே கவலையை போக்க நாளைய வழி பிறக்கும் என்கின்ற இறைவார்த்தைக்கிணங்க. இன்றைய நற்செய்தி வாசகத்தில் வரக்கூடிய அந்த கைம்பெண்ணும் முதல் வாசகத்தில் வரக்கூடிய கைம்பெண்ணும் கடவுளுக்கு தங்களால் இயன்ற அளவு உகந்த காணிக்கையை அவர்கள் வழங்குகின்றார்கள். நாமும் இந்த கைம்பெண்களைப் போல கடவுளுடைய பராமரிப்பை உணர்ந்தவர்களாக, அவருடைய வழிநடத்துதலே நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடிய மக்களாக வாழ இறைவனுடைய ஆற்றலையும் அருளையும் வேண்டி இந்த திருப்பலியிலே நாம் தொடர்ந்து மன்றாடுவோம். இந்த தூய மறை நிகழ்வை நாம் தகுந்த விதத்தில் கொண்டாட நமக்கு தடையாக இருக்கக்கூடிய குற்றங்களை ஏற்று மனம் வருந்துவோம். எல்லாம் அல்ல இறைவனிடமும்
சகோதர சகோதரிகளே உங்களிடமும்
நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும்பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
ஆமேன்.
ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும்.
கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக. உலகிலே நல் மனதொருக்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சி படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வல்லப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனலில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னவர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் ஆட்சியில் இருப்பவர் நீரே. ஆமே.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்லவரும் இரக்கமுள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றை எல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்று.
முதல் வாசகம். எலியா சொன்னபடியே கைம்பெண் செய்தார். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை வார்த்தைகள் 10-16 முடிய. அந்நாள்களில் எலியா புறப்பட்டு சாரிபாத்துக்கு போனார். நகரின் நுழைவாயிலை வந்தடைந்த பொழுது அங்கே ஒரு கைம்பெண் சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டிருந்தார். அவர் அவரை அழைத்து, ஒரு பாத்திரத்தில் எனக்கு குடிக்க கொஞ்சம் தண்ணீர் கொண்டு வா என்றார். அவர் அதை கொண்டு வர செல்கையில் அவரை கூப்பிட்டு, எனக்கு கொஞ்சம் அப்பமும் கையோடு கொண்டு வருவாயா என்றார். அவர், வாழும் உம் கடவுளாகி ஆண்டவர் மேல் ஆணை, என்னிடம் அப்பம் ஏதும் இல்லை, பானையில் கையளவு மாவும் களையத்தில் சிறிதளவு எண்ணெயுமே என்னிடம் உள்ளன. இதோ இப்போது இரண்டொரு சுள்ளிகளை பொறுக்கிக் கொண்டு வீட்டிற்கு போய் அப்பம் சுட்டு நானும் என் மகனும் சாப்பிடுவோம், அதன்பின் சாகத்தான் வேண்டும் என்றார். எலியா அவரிடம், அஞ்ச வேண்டாம், போய் நீ சொன்னபடியே செய், ஆனால் முதலில் எனக்கு ஒரு சிறிய அப்பம் சுட்டு கொண்டு வா, பிறகு உனக்கும் உன் மகனுக்கும் சுட்டுக்கொள். இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் உரைப்பது இதுவே. நாட்டில் ஆண்டவர் மழை பெய்ய செய்யும் நாள் வரை பானையிலுள்ள மாவு தீராது, களையத்திலுள்ள எண்ணெயும் குறையாது என்று சொன்னார். அவர் போய் எலியா சொன்னபடியே செய்தார். அவரும் அவருடைய மகனும் அவர் வீட்டாரும் பல நாள் சாப்பிட்டனர். எலியா வழியாக ஆண்டவர் உரைத்த வாக்கின்படி பானையிலிருந்து மாவு தீரவில்லை, களையத்திலிருந்த எண்ணெயும் குறையவில்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. நீதியை நிலைநாட்டுகின்றார், பசித்திருப்போருக்கு உணவளிக்கின்றார், சிறைப்பட்டோருக்கு விடுதலை அளிக்கின்றார். நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. ஆண்டவர் பார்வையற்றோரின் கண்களை திறக்கின்றார், தாழ்த்தப்பட்டோரை உயர்த்துகின்றார், நீதிமான்களிடம் அன்பு கொண்டுள்ளார். ஆண்டவர் அயல் நாட்டினரை பாதுகாக்கின்றார். நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு. அநாதை பிள்ளைகளையும் கைம்பெண்களையும் ஆதரிக்கின்றார், ஆனால் பொல்லாரின் வழிமுறைகளை கவிழ்த்து விடுகின்றார். சியோனே உன் கடவுள் என்றென்றும் எல்லா தலைமுறைகளுக்கும் ஆட்சி செய்வார். நீ ஆண்டவரை போற்றிடு, என் நெஞ்சே நீ ஆண்டவரை போற்றிடு.
இரண்டாம் வாசகம். பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகத்திலிருந்து வாசகம், பிரிவு 9, இறை வார்த்தைகள் 24-28 முடிய. சகோதரர் சகோதரிகளே, கிறிஸ்து மனிதரின் கையால் அமைக்கப்பட்டதும் உண்மையான தூயகத்திற்கு முன் அடையாளமாய் இருப்பதுமான இவ்வுலக தூயகத்திற்குள் நுழையாமல் விண்ணுலகிற்குள்ளேயே நுழைந்திருக்கிறார். அங்கே இப்போது நம் சார்பாக கடவுளின் திருமுன் நிற்கிறார். தலைமை குரு விலங்குகளின் இரத்தத்துடன் ஆண்டுதோறும் தூயகத்திற்குள் செல்வார். அதற்கு மாறாக கிறிஸ்து தம்மையே ஒரே முறை பலியாக கொடுத்தார். அதை மீண்டும் மீண்டும் செய்யவில்லை. அவ்வாறு செய்திருப்பார் என்றால் உலகம் தோன்றிய காலம் தொட்டு அவர் மீண்டும் மீண்டும் துன்பிட்டிருக்க வேண்டும். அதற்கு மாறாக உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. இதுவே அவர்களுக்கென உள்ள நியதி. அவ்வாறே கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மைத்தாமே பலியாக கொடுத்தார். அவர் மீண்டும் ஒரு முறை தோன்றுவார், ஆனால் பாவத்தின் பொருட்டு அல்ல, தமக்காக காத்திருப்பவர்களுக்கு மீட்பு அருளும் பொருட்டே தோன்றுவார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
இறைவனுக்கு நன்றி. இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். ஏழையரின் உள்ளத்தோர் பேரு பெற்றோர், ஏனெனில் விண்ணரசு அவர்களுக்கு உரியது. அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள். அல்லேலூயா, 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 இயேசுவை போற்றுங்கள்.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
மாற்கு எழுதிய தூயனச் செய்தியிலிருந்து வாசகம்.
ஆண்டவரே மாற்றி உமக்கே.
அதிகாரம் 12, இறை வார்த்தைகள் 38-44 முடிய. இயேசு கற்பித்து கொண்டிருந்தபோது, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிருங்கள், அவர்கள் தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதையும் சந்தை வெளிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதையும் விரும்புகிறார்கள். தொழுகை கூடங்களில் முதன்மையான இருக்கைகளையும் விருந்துகளில் முதன்மையான இடங்களையும் பெற விரும்புகிறார்கள். கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறார்கள். நீண்ட நேரம் இறைவனிடம் வேண்டுவதாக நடிக்கிறார்கள். கடுந்தண்டனை தீர்ப்புக்கு ஆளாக இருப்பவர்கள் இவர்களே என்று கூறினார். இயேசு காணிக்கை பெட்டிக்கு எதிராக அமர்ந்து கொண்டு மக்கள் அதில் செப்புக்காசு போடுவதை உற்று நோக்கி கொண்டிருந்தார். செல்வர் பலர் அதில் மிகுதியாக போட்டனர். அங்கு வந்த ஓர் ஏழை கைம்பெண் ஒரு குதிராந்துக்கு இணையான 2 காசுகளை போட்டார். அப்பொழுது அவர் தம் சீடரை வரவழைத்து, இந்த ஏழை கைம்பெண் காணிக்கை பெட்டியில் காசு போட்ட மற்ற எல்லாரையும் விட மிகுதியாக போட்டிருக்கிறார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் அவர்கள் அனைவரும் தங்களுக்கு இருந்த மிகுதியான செல்வத்திலிருந்து போட்டனர். இவரோ தமக்கு பற்றாக்குறை இருந்தும் தம்மிடம் இருந்த அனைத்தையுமே, ஏன் தம் பிழைப்புக்காக வைத்திருந்த எல்லாவற்றையுமே போட்டுவிட்டார் என்று அவர்களிடம் கூறினார். ஆண்டவரின் அருள்வாக்கு.
கிறிஸ்துவே உமக்கு புகழ்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான நாளில் ஆண்டவருடைய பிரசன்னத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். ஏற்கனவே நாங்கள் உங்களோடு சில காரியங்களை பகிர்ந்து கொண்டிருக்கிறோம், உங்களுக்கு அது தெரிந்திருக்கும். மீண்டுமாய் நினைவுபடுத்துகிறோம், நம்முடைய கேசி ட்ரிச்சி என்கிற அந்த யூடியூப் சேனலை சில திருடர்கள் திருடி விட்டார்கள். சில பேருக்கு ஹேக் பண்ணிட்டாங்க அப்படின்னா என்னன்னு தெரியல, அதனால் இந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஹேக் பண்ணிட்டாங்க அவங்க. யாராவது ஒருத்தர் எங்கிருந்தோ என்ன செய்கிறது, நம்ம சிறுக சிறுக சேர்த்து வைத்திருக்கிற அந்த எண்ணிக்கையெல்லாம் அவங்க என்ன செய்கிறாங்க, அந்த வியூவர்ஸுடைய ரேட்டிங் எல்லாத்தையும் சீர்குலைக்கும் விதமாக இந்த காரியத்தை செய்கிறாங்க. அதனால் கேசி ட்ரிச்சியில் இருக்கக்கூடிய டீம் கொஞ்சம் அப்செட்டாக கொஞ்சம் கவலையோடு இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதற்கான முன்னெடுப்புகள் எல்லாம் செய்திருக்கிறாங்க, அது ப்ராசஸில் இருந்து கொண்டிருக்கிறது, அதை மீண்டுமாய் மீட்டெடுப்பதற்கு. இந்த செய்தியை தீவன் தந்தையவர்கள் 1ஆம் தேதி உங்களுக்கு தன்னுடைய திருப்பலிக்கு முன்பாக வெளியிட்ட பொழுது அநேகர் அந்த செய்தியை பார்த்துவிட்டு எங்களோட உங்களுடைய ஒரு ஜெப ஐக்கியத்தை எங்களோடு நீங்கள் பகிர்ந்து கொண்டீங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம், கண்டிப்பாக ஆண்டவர் கைவிட மாட்டார், எல்லாம் மீட்டெடுத்து தருவார் என்கிற அந்த உற்சாகமான வார்த்தைகளை எல்லாம் நீங்கள் சொன்னீங்க. கண்டிப்பாக உங்கள் வார்த்தைகளுக்கு நன்றி. நாங்களும் ஃபாதர் தீபன் இன்று நம்மளோட திருப்பலியில் அவர் இணைய முடியலை. ஃபாதர் தீபன் அவர்கள் சார்பாக, தந்தை அமல்ராஜ் அவர்கள் சார்பாக நாங்கள் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். கண்டிப்பாக உங்களுடைய வார்த்தைகள் எங்களையும் பலப்படுத்துகிறது. ஒருவர் ஒருவரை தேற்றிக் கொள்ளுங்கள் அப்படின் தான் வேதம் சொல்லுகிறது. ஆகவே நீங்களும் எங்களை தேற்றுகிற ஒரு நல்ல அடையாளமாக இருப்பது எங்களுக்கு பலத்தை தருகிறது. கண்டிப்பாக கடவுள் அற்புதம் செய்வார். ஒரு சகோதரி எழுதியிருந்தாங்க, இது கண்டிப்பாக கடவுள் வந்து ஏதோ ஒரு மேன்மையான ஒரு காரியத்துக்குள்ளே கொண்டு போகிறாரு உங்களை அப்படின்னு. ஒரு சகோதரர் எழுதியிருந்தார், இப்படி ஒரு தடை வருகிறது அப்படின்னா ஆண்டவர் ஒரு பெரிய உயர்வை அங்கே வைக்க போகிறார், அதனால தான் பிசாசு அதை அறிந்து இப்படியெல்லாம் செய்து என்றெல்லாம் உங்களுடைய புரிதல்கள் உங்களுடைய வெளிப்பாடுகளை எங்களோடு பகிர்ந்து கொண்ட அனைவருக்கும் எங்களுடைய நன்றிகளையும் ஜெபங்களையும் நாங்கள் உரித்தாக்கி கொள்கிறோம். இந்த காரியத்தில் நம்ம பின்வாங்கலாமா அப்படின்னு நம்ம யோசித்தேன். சரி போயிட்டு போது என்ன அது அப்படின்னு நம்ம விடலாமா அப்படின்னா, இயேசு சாமி எல்லாத்தையும் விட சொன்னார், எல்லாத்தையும் நம்மளை நீ விட்டுடு, லூஸ் யுவர் செல்ஃப் அப்படின்னார், எல்லாத்தையும் விட சொன்னார். ஆனால் அவர் ஒன்றே ஒன்று மட்டும் விடலை, என்ன தெரியுங்களா, தந்தையினுடைய மிஷன், தந்தையினுடைய அந்த இறையாட்சி தளத்தை உருவாக்குகிற அந்த பணி, அவர் பணியை ஒரு நாள் விட்டு கொடுக்கல. அதே போல தான் இந்த மினிஸ்ட்ரியை நம்ம ஒரு நாள் விட்டு கொடுக்க முடியாது. எதை இழந்தாலும் என் இயேசுவை நான் இழக்க மாட்டேன். பாடல் ஒன்று உண்டு, நீ எதை இழந்தாலும் இயேசுவை இழக்காதே என்று. அப்போது இன்றைய நாளில் ஆண்டவர் நமக்கு ஒரு அருமையான தளத்தை நமக்கு தயாரித்து கொடுத்து இந்த காரியத்தை தான் நமக்கு உறுதிப்பட உணர வைத்து கொண்டிருக்கிறார். இன்ற நற்செய்தியில் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க, இயேசு கற்பித்து கொண்டிருந்த போது. அப்போ இயேசு அடிக்கடி நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் பார்க்கலாம். இயேசு ஆண்டவர் ஒரு அடிப்படையான ஒரு வேலையை செய்தார், என்னென்னா கற்பித்து கொண்டிருந்தார், கற்பித்து கொடுத்தார். இன்றைக்கி முதல் வாசகத்திலையும் நம்முடைய நற்செய்தி வாசகம் 3வது வாசகமும் இணைந்து போகிறத நம்ம பார்க்குறோம். முதல் வாசகத்தில் வந்து அந்த சாரிபாத் பெண் வந்து எப்படி தன்னுடைய தன்னிடம் இருந்ததை பகிர்ந்து கொண்ட ஒரு அடையாளம். இங்கே பார்க்குறோம் ஒரு ஏழை கைம்பெண்ணினுடைய அடையாளம். அப்போ இரண்டு காரியங்களும் அடிப்படையில் ஒரு காணிக்கை கொடுக்கிற ஒரு அடையாளத்தை காட்டுகிறது. காணிக்கை கொடுக்கறது அப்படின்னோடனே பயந்துடாதீங்க, சாமியார் காணிக்கைக்குள்ளே போகிறாருப்பா அப்படின்னு. காணிக்கை நீங்கள் நிறைய கொடுத்து கொண்டிருக்கிற பிள்ளைகள், நம்முடைய மக்கள் கொடுக்கறதுனால தான் திருச்சபை இன்றைக்கி உயிரோட எல்லா ஆலயங்களும் கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தாலும் இன்றைக்கி நிறைவாய் திருச்சபை நிற்கிதுன்னா அதுக்கு எல்லாம் காரணம் என்னென்னா நம்மளுடைய இறை மக்கள் தான், நீங்கள் கொடுக்குற காணிக்கைகள் தான். அதை திருச்சபை ஒரு நாளும் மறுக்க முடியாது, அதை திருச்சபை மறுக்காது, திருச்சபை பெருமையோடு அதை எடுத்து வைக்கிறது. நீங்கள் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள், பகிர்ந்து கொண்ட பொருள் ஆசீர்வாதம், பகிர்ந்து கொண்ட உங்களுடைய உடல் உழைப்பு, இதெல்லாம் இந்த திருச்சபை இன்றைக்கி கட்டி எழுப்பியிருக்குது அப்படின்னா கண்டிப்பாக கடவுள் பெருமை அடையாமல் போக மாட்டார். அப்படி பெருமைக்குரிய பிள்ளைகளை அவர் உயர்த்தாமல் போக மாட்டார். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்பிக்கையோடு இருப்போம். நீங்கள் எந்த இடத்துல, அதான் பைபிள் சொல்லுதே, ஒரு ஊழியன் ஒருவனுக்கு ஒரு குளிர்ந்த கிண்ணம் தண்ணீர் கொடுக்கிறவன் அதற்குரிய கைமாறை பெறாமல் போக மாட்டான். ஆண்டவர் பாருங்கள், ஏதோ ஒரு விதத்தில் நம்மளுக்கு உயர்வை கொடுத்துட்டே இருக்கிறார். அதனால் இன்றைக்கி நீங்கள் கொடுக்குற ஆசீர்வாதங்கள் எல்லாம் நிறைவானது. அதனால் நாங்கள் வந்து காணிக்கைக்குள்ளே போய் நம்ம போய் சொல்ல போகிறதில்லை, நினைவூட்டுகிறோம். மலாக்கி 3:8 போனீங்கன்னாக்க, இந்த கொடுத்தல் அப்படிங்கிறதுனுடைய பண மதிப்பு, அதாவது நம்ம பொருள் ஆசீர்வாதத்தை பகிர்ந்து கொள்வது, ஆண்டவர் அதை சொல்லுவார். நீ கொடுக்க வேண்டிய காணிக்கையிலும் 1/10 காணிக்கையிலும் தான் அப்படின்னு சொல்கிற அந்த அடையாளம் வந்து கொடுப்பதை உறுதி செய்கிறது. கண்டிப்பாக அதை நம்ம செய்யணும், அது ஒரு ஆசீர்வாதம். இன்றைக்கு வேறொரு தளத்திலிருந்து நம்ம யோசிக்கிறோம். லூக்கான செய்தி 11:41 சொல்லுது, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாயிருக்கும். இப்போ முதல் வாசகத்தில் சாரிபாத் பெண் வந்து உட்புறத்தில் என்ன உட்புறம் அப்படிங்கிறது அவங்களுக்குள்ளே இருக்கிறது. இந்த பெண் வந்து பகிர்ந்து கொண்டது அந்த ரொட்டியை. அந்த ரொட்டியை பகிர்வதற்கு முன்பாக அவர்கள் எதை பகிர்ந்து கொண்டார்கள்? உள்ளத்தை பகிர்ந்து கொண்டார்கள். உள்ளத்தில் எழுந்த எண்ணம், இவர் இப்படி கஷ்டப்படுறாரு நான் கொடுப்பேன் என்கிற அந்த எண்ணம். இன்றைக்கு ஏழு கைம்பெண் ஏதோ தெரியாமல் கொண்டுட்டு வந்து உண்டியலில் போடலை. அவர் வீட்டிலேருந்து வரும்போது இது ஆண்டவருக்குரியது, நான் ஆண்டவர்கிட்ட போடுவேன்னு சொல்லி கொண்டு வந்து கொடுத்தாங்க. அப்போ அவங்க உள்ளத்திலிருந்து வெளிப்பட்ட அடையாளத்தை நம்ம ஊடுருவி பார்க்குறோம். இங்கே தான் கான்ட்ரரி எஃபெக்ட்ஸை கொஞ்சம் ஆண்டவர் காட்டுறார். ஒரு புதிரான ஒரு அடையாளம் என்னென்னா, மறைநூல் அறிஞர்களை குறித்து கவனமாயிரு. தொங்கல் ஆடை அணிந்து நடமாடுவதை, சந்தை வழிகளில் மக்கள் தங்களுக்கு வணக்கம் செலுத்துவதை அவங்க விரும்புகிறாங்க. பாருங்கள், முதன்மையான இடங்களை பெற விரும்புகிறாங்க. கைம்பெண்களின் வீடுகளை பிடுங்கிக் கொள்கிறாங்க. நீண்ட நேரம் இறைவனை வேண்டுவதாக நடிக்கிறாங்க. இதெல்லாம் இதனுடைய பாவத்தினுடைய அழுத்தம் எங்கே இருக்குன்னா, எண்ணத்தில் இருக்குது. இது அவங்க தெரியாமல் செய்யலை, தெரிந்து செய்கிறாங்க. அப்போது ஒரு பாவம் என்பது உரு எடுப்பது எங்கே அப்படின்னா, எண்ணத்தில். அதை தான் இயேசுசாமி சொல்லுவார், ஒரு பெண்ணை ஒருத்தன் இச்சையோடு பார்த்துட்டாலே போதும், அவன் பாவம் செய்துட்டான். ஏன்னா செயல் ரெண்டாவது, முதல்ல உள்ளத்திலிருந்து எழுகிற அந்த எண்ணம். அதனால தான் உங்களுடைய உள்ளார்ந்த இயல்பை நீங்கள் என்ன செய்யுங்க, மாற்றுங்கன்னு ஆண்டவர் அழைக்கிறார். சேஞ்ச் யுவர் ஆட்டிடியூடுன்னு ஆங்கிலத்தில் சொல்லுவோம், ஆட்டிடியூடு. ஒரு காரியத்தை பார்க்கிற அந்த விதமே மாறுகிற போது நம்முடைய உள்ளம் என்ன செய்யுது, அந்த காரியத்தை மாற்றி பார்க்க ஆரம்பிக்கிற போது கண்டிப்பாக எல்லாமே சரியாய் போயிடும். ஒருத்தர் மேலே நமக்கு ஒரு பெரிய கோபம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் அப்படியே பார்த்துட்டே இருந்தீங்கன்னா அந்த கோபம் பெருசாகிட்டே இருக்கும். சரிப்போ பாவம் தெரியாமல் செஞ்சிட்டான் அப்படின்னு சொல்லி பாருங்களேன், என்னத்துக்காகவே வந்து அடித்தான், பயந்துட்டான், நான் ஏதாவது செஞ்சிருவேனேன்னு, அதனால் வந்து என் மேலே கேஸை போட்டான் அப்படி. நீங்கள் அப்படி பார்க்க பழகிக்கொள்ளுங்களேன், முயற்சி செய்து பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் யார் மேலே கோபமாக இருக்கிறீங்களோ அவங்க மேலே உங்களுக்கு இரக்கம்தான் வரும். ஆண்டவர் இன்னைக்கு இந்த உள்ளார்ந்த இயல்பு, அதை தான் சொல்கிறாரு, உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடுங்க, அப்பொழுது உங்களுக்கு அனைத்தும் தூய்மையாக இருக்கும். இப்போ நம்ம கடவுளை பார்க்கணும், முகமுகமாய் பார்க்கணுன்னு ஆசைப்பட்றோமே, அப்போ எல்லாமே என்ன செய்யணும், தூய்மைப்படுத்தணும் நம்மளை. அப்போ தூய்மைப்படுத்துறது எப்படி, குளிச்சுட்டு புத்தாடை உடுத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கிறது தூய்மைப்படுத்துறதா? இல்லை, தூய்மைப்படுத்துதல் என்பது உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாக கொடு, கொடுப்பது என்பது உன்னை தூய்மைப்படுத்தும். இதை தான் நம்மளுடைய தமிழ் கலாச்சாரத்தில் விருந்தோம்பல், யாராவது சாப்பிட வந்துட்டாங்க, விருந்தாளி வந்துட்டாங்கன்னா அவங்கள கவனிங்க. இன்றைக்கெல்லாம் அந்த கான்செப்ட் போயிடுச்சு. விருந்தாளி வந்த உடனேயும் விருந்து வீட்டுக்காரர் கேட்குறார், அப்போ எப்போ கிளம்ப போகிறீங்க அப்படின்னு. வீட்டுக்குள்ளே வந்து பேச ஆரம்பிக்கும் போதே எப்போ கிளம்புறீங்க அப்படின்னா என்ன அர்த்தம், மரியாதையாக போடான்னு அர்த்தம். பாருங்கள், இன்றைக்கி விருந்தோம்பல் எல்லாம் மாறிடுச்சு. முன்னாடியெல்லாம் அந்த திண்ணைகள் சொல்லுவாங்க, வீடுகளில் கிராமங்கள்லாம் ஒரு திண்ணை வச்சுருப்பாங்க. அந்த திண்ணையில் வந்து யாராவது படுத்திருந்தாங்கன்னா அவங்க பசியோடு படுக்கக்கூடாது, அந்த வீட்டுக்காரங்க அவங்கள அட்டன் பண்ணணும். இதெல்லாம் சட்டம் கிடையாதுங்க, இதெல்லாம் வந்து மனிதனுடைய நல் மனதினுடைய சட்டங்களாக அது இருந்தது. இப்படியெல்லாம் இருந்த கலாச்சாரத்தில் தான் இருந்து நம்ம இப்போ என்ன பண்ணிட்டோம், நம்ம கதவுகளை அடைத்து கொண்டு வாழ்கிற ஒரு மனநிலைக்குள்ளே போயிட்டோம். இந்த மனோபாவம் மாற்றப்பட ஆண்டவர் அழைக்கிறார். பாருங்கள், தீத்து அவருடைய கடிதத்தை திருமுகத்தில் எழுதுகிறார், 1:15, தூய்மையானவர்களுக்கு எல்லாம் தூய்மையே, மாசுபடிந்த மனத்தோருக்கும் நம்பிக்கை கொண்டிடாதோருக்கும் எதுவும் தூய்மையாக இராது, அவர்கள் மனமும் மனச்சான்றும் கூட மாசுபடிந்தவை. பார்த்தீங்களா, அதை தான் இப்போ சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். இந்த மனமும் மனச்சான்றம் எல்லாம் மாசுபடிந்து போகிற போது அவங்களுக்கு எதுவுமே தூய்மைங்கிற ஒரு கான்செப்டே கிடையாது. இன்றைக்கி நம்ம ஒரு கோயிலில் பூச வைக்கிறோம், கடவுளுடைய காரியம் எல்லாம் தூய்மையாக இருக்கணும். அந்த மனநிலை எங்கிட்ட இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே ஏதோ ஒரு ஊழியம் செய்கிறவங்கள்ட்ட என்னமோ போ, ஏதோ ஒரு துணியை போடு, ஏதோ ஒரு பூச வை, இல்லை அப்படின்னா அங்கே என்னென்னா மனசு மாசுபடிஞ்சிருக்கு. வீடு சுத்தமாக வச்சுக்கணும், தூய்மையாக இருக்கணும். அப்போ பிள்ளைங்கள்லாம் இருக்கிறாங்க, பெரியவங்களாம் இருக்கிறாங்க, அந்த வீட்டுக்குள்ளே நல்லா வாழணும், சுத்தமாக இருக்கணும், சுகமாக இருக்கணும்னா அப்போ அந்த மனசு மாசுபடிஞ்சிருந்ததுன்னா ஏதோ ஒன்று போடு அப்படின்னு போயிடும். அது எல்லா நிலைகளிலும் வெளிப்படும். அதனால தான் ஆண்டவர் இன்றைக்கு நமக்கு இதெல்லாம் சொல்லி கொடுக்க அழைக்கிறார் பாருங்களேன். அப்போது கொடுங்க, அந்த கொடுப்பது என்பது நம்ம அந்த கொடுக்கிற கான்செப்ட், அந்த கொடுக்கறது கிவிங் அப்படின்னு சொல்கிறோம் பாருங்களேன், அது நம்மை தூய்மையாக்குதுங்கிறத பல இடத்துல நம்ம அதை அடையாளப்படுத்தி கொண்டே இருக்கிறோம். மத்தேயு நற்செய்தியில் நீங்கள் பாருங்களேன், மத்தேயு நற்செய்தியில் தான் இன்றைக்கி வந்து 5வது அதிகாரத்திலேருந்து நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி வாசித்தாங்க. இந்த நற்செய்திக்கு முன் வாழ்த்தொழி 5வது அதிகாரம் எதை சொல்லுது அப்படின்னா, மலைப்பிரசங்கம். இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய பக்கங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாக்க, இந்த மலைப்பிரசங்கத்தினுடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் பாருங்க, ஏழையரின் உள்ளத்தோர் பேறு பெற்றோர். ஏழையரின் உள்ளத்தோர்னா என்ன? அவங்க எளிமையான உள்ளத்தோடு இருப்பாங்க. அடுத்தவங்க வந்து ஒரு பாயிண்ட் சொல்லிட்டாங்கன்னாக்க அவனை டிஃபீட் பண்ணணும், அவனை வந்து கீழே மட்டுப்படுத்தணும், அதுக்காக நான் ஒரு ஐடியாவை மேலே வைக்கிறது. இது ஏழையரின் உள்ளத்தோர் இல்லை. எல்லாம் எனக்கு தெரிஞ்சது, எனக்கு தெரியாதது உனக்கு தெரிஞ்சுதா அப்படின்னு காட்டுற அந்த மனமேட்டிமை, அந்த மனமேட்டிமையில் இருக்கிறவங்க வந்து ஏழையரின் உள்ளத்தோர் கிடையாதுங்க. அவங்க பெரிய பக்திமானாக இருக்கலாம், பெரிய ஊழியக்காரராக இருக்கலாம், பெரிய குருவாக இருக்கலாம், பெரிய ஆயராக இருக்கலாம், யார் வேணாலும் இருக்கலாம். ஆனால் அவங்க ஏழையரின் உள்ளத்தோராக இருக்கணும். அப்போ ஏழையரின் உள்ளத்தோருங்கிற போது என்னது? அடுத்தவங்க சொல்கிற கருத்தை ஏற்றுக்கொள்வது, அடுத்தவங்க அவங்களையும் மதிக்கிறது. அப்போது இவங்க என்ன தான் அறிவாளியாக இருந்தாலும் அவங்களும் அவரும் சொல்கிறது சரிதான். இந்த ஏழையரின் உள்ளத்தோர் கொடுக்குறாங்க அவங்களுடைய உள்ளத்தை. துயர் ஒருவர் பெயருற்றோர். இப்போ பிள்ளைகளுக்காக பெற்றோர்கள் துயருறாங்க, பெற்றோருக்காக பிள்ளைகள் துயருறாங்க, பிள்ளைகளுக்காக பெற்றோர் துயருறாங்க. அப்போது அவங்க என்ன செய்கிறாங்க? அடுத்தவருடைய வாழ்க்கை இன்றைக்கி பங்கு தலங்களில் வந்து நிறைய பேர் வேலை செய்கிறாங்க. எங்கள் அறுவடை இல்லத்தில் நிறைய ஊழியர்கள் வேலை செய்கிறாங்க. இங்கே ஊழியங்கள் நடக்குது, நல்லா சிறப்பாக இந்த இல்லம் கட்டி எழுப்பப்படுதுன்னா எத்தனையோ பேர் துயரத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க. அப்போ அவங்க என்ன செய்கிறாங்க? கொடுக்குறாங்க. தே ஆர் கிவிங் தேயர் ஃபிசிக்கல் செல்ஃப். உடம்பை கொடுக்குறாங்க, உடலை கொடுத்து வேலை செய்கிறாங்க, அறிவை கொடுக்குறாங்க, நேரத்தை கொடுக்குறாங்க. அடுத்தது பாருங்கள், கனிவுடையோர் பேர் பெற்றோர். சும்மா வீட்டுக்குள்ளே அப்படியே கணத்தில் கை வச்சுக்கிட்டு உட்கார்ந்துருந்தோம்னா கனிவுடையோர், அவர் யார்ட்டையும் பேச மாட்டார், கனிவாக இருப்பார் சொல்ல முடியுமா? இல்லைங்க. நமக்கு எதிர்ப்பதம் எங்கே சூழல் ஒரு மாதிரி இருக்குதோ அங்கே நம்ம கனிவோடு இருக்கணும். யார் வந்து கோவப்படுறாங்க, யார் வந்து கஷ்டப்படுறாங்க, யார் வந்து கவலையை கொட்டுறாங்க, அந்த இடத்துல கனிவோடு செயல்படுதல் பாருங்கள். நீதி நிலைநாட்டு வேட்கை கொண்டோர் பேர் பெற்றோர். நீதி நிலைநாட்டுறதுன்னா என்ன? அநீதி இருக்கிற இடத்துல துணிஞ்சு நிற்கிறதுங்க. அப்போ கொடுக்கணும். அப்போ ஆபத்து வரும், வீட்டில் பிரச்சனைகள் வரலாம், அவங்க அவங்கள அழிக்கலாம், அவங்கள கொன்று போடலாம். அந்த பயத்தில் ஓடி போய் ஒளிஞ்சிக்கிறது இல்லை, அவங்களுக்கு கொடுத்துக்கப்பட்ட அழைப்பை அவங்க கொடுக்குறாங்க முன்னாடி நின்று. அப்போ பாருங்கள், இப்படி இறக்கமுடையோர் பேர் பெற்றோர், தூய்மையான உள்ளத்தோர் பேர் பெற்றோர், அமைதி ஏற்படுத்துவோர் பேர் பெற்றோர், நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேர் பெற்றோர். இப்படி வருகிற எல்லா வார்த்தைகளையுமே நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னென்னா, சும்மா உட்கார்ந்துருக்கிறவங்க பேர் பெற்றோர் கிடையாது. ஏதோ ஒரு காரியத்திற்கு கடவுள் அழைத்த அந்த அழைப்பை உணர்ந்து கொடுக்குறாங்க பாருங்கள், அவங்க தான் பேர் பெற்றோர். இன்றைக்கி பேர் பெற்றோராய் நான் இருக்கிறேனா அப்படின்னு நான் யோசிக்கணும், நீங்கள் யோசிக்கணும். அப்போ ஆண்டவர் இன்றைக்கு நம்மளை அதுக்கு தான் அழைக்கிறார். இந்த சாதாரண அடையாளங்களை கொடுத்து மையத்தில் ஒரு செய்தியை வைக்கிறார் பாருங்கள், 2வது வாசகத்தில். அப்போது உயரிய அடைக்கலமாக இருக்கிற அந்த தலைமை குருவானவர் என்னத்தை கொடுத்தார்? இயேசு என்கிற அந்த தலைமை குரு எதை கொடுத்தார் பாருங்கள்? உலகம் முடியும் காலமான இப்போது தம்மையே பலியாக கொடுத்து பாவங்களை போக்குவதற்காக ஒரே முறை உலகில் வெளிப்படுத்தப்பட்டார். அப்போ அவர் சும்மா வெளிப்படுத்தப்படலைங்க, தம்முடைய உயிரை கொடுத்து வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வெளிப்படுத்தப்பட்ட அடையாளம் அவர் திருவெளிப்பாடு, இயேசு தான். அப்போ அந்த திருவெளிப்பாடு, இயேசுங்கிற திருவெளிப்பாடு எதை வெளிப்படுத்தியது? தன்னை கொடுத்து இந்த மீட்பை கொணர்ந்தது, இந்த உலகத்திற்கு மாண்பு அளித்தது, நமக்கு முகம் அளித்தது. அப்படின்னா அப்படி இழந்தது அவரை, அவருக்கு என்ன கொடுத்ததுன்னா அவரை கடவுளாக உயர்த்தியது. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்னைக்கு இதுதான், இன்றைக்கி இந்த 2வது வாசகம் நமக்கு அதை சொல்லிக்கொண்டே இருக்கிறது. மனிதர் ஒரே முறை சாவுக்கு உட்படுகின்றனர், பின்னர் இறுதி தீர்ப்பு வருகிறது. அப்போ இறுதி தீர்ப்பெலாம் இருக்குதுன்னு அர்த்தம். இதுவே அவர்களுக்கு என்ன உள்ள நியதி. அப்போ இந்த நியதியை என்ன செய்யணும்? நம்ம அறிஞ்சிக்கிட்டு வாழ முயற்சிக்கணும் சரியா. அவ்வாறே அதே மாதிரி கிறிஸ்துவும் பலரின் பாவங்களை போக்கும் பொருட்டு ஒரே முறை தம்மை பலியாக கொடுத்தார். அப்போ இயேசு ஒரே முறை பலியாக கொடுத்துட்டாருன்னா நான் என்ன செய்யணும்? இயேசுவை போல என்னை பலியாக கொடுக்கணுங்க. அதுதான் அந்த வழியில் செல்றது. இடுக்கமான வாயில் வழியை நுழைந்து வாருங்கள்னு சொன்னார் இயேசு. அப்போ இடுக்கமான வாயில் என்ன? இயேசுவை போல நானும் என்னை இழந்து ஆண்டவருக்கு என்னை கொடுப்பது, எல்லாவற்றையும் என்னுடையதாக்கி கொண்டு. ஒரு பெரிய பணக்காரனை பற்றிய வேதம் சொல்வதை நம்ம மறந்துடக்கூடாது பாருங்கள். அவன் சொல்கிறான், களஞ்சியங்களெல்லாம் நிரம்பி வழியுது, விளைச்சலெல்லாம் பெருகிவிட்டது, நான் இதெல்லாம் எடுத்து என்ன செய்வேன், எங்கே வைப்பேன்னு தெரியல, நான் களஞ்சியங்களை இடித்து பெரிதாக்குவேன். ஆண்டவர் சொன்னார், அறிவிலேயே இன்று இரவே நீ என்ன செய்ய போகிற, உன்னுடைய உயிர் உன்னை விட்டு பிரிய போகிறது. இன்றைக்கி நாம் இதெல்லாம் புரிந்து கொள்ள, நமக்கு அறிவு இருந்தும் புரிந்து கொள்ள மறுக்கிற மனநிலையை தான் ஆண்டவர் வெறுக்கிறார். அதனால் இன்றைக்கு நம்ம யோசித்து பாருங்கள், லூக்கா 17:33 சொல்லுகிறதை மறந்துடாதீங்க. தம் உயிரை காக்க வழி தேடுவோர் அதை இழந்து விடுவர், தம் உயிரை இழப்பவரோ அதை காத்து கொள்வர். அப்போ நம்ம உயிரை இழக்கிறதுக்கு போய் போய் நம்ம போய் சாகணும்னு இல்லைங்க, அதை அர்த்தமுள்ள வகையில் நீ என்ன செய், வாழ்ந்து இழந்து போ. இன்றைக்கி புனிதர்கள் அப்படிங்கிற ஒரு பெரிய லிஸ்ட் இருக்குதுங்க. இன்றைக்கி நம்ம நவம்பர் மாதம் இறந்தவர்களுடைய அந்த ஆத்மாவுக்காக ஜெபிக்கிற போது, அவர்கள் நமக்காக போட்டு போன தளத்தில் தான் நம்ம ஓடிக்கிட்டு இருக்கிறோம். நமக்கு முன்னாடி ஓடுன நம்முடைய தாய் தந்தை, நம் தாத்தா பாட்டி, நம்முடைய பெரிய தலைவர்கள் எல்லாம் போட்டு விட்டு சென்ற அந்த தளத்தில் தான் நாம் நிறைவாய் ஓடிக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் வைத்த மரத்திலிருந்து தான் நம்ம கனியை உண்டு கொண்டிருக்கிறோம். அவர்கள் விதைத்த விதையிலிருந்து தான் நம்ம உணவு எடுத்து சாப்பிட்டு உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவ பிள்ளைகளே, அவங்களாம் தங்கள் உயிரை இழந்தார்கள் நம்ம இந்த மனுக்குள்ளே வாழ்வதற்காக. இப்போ நாம் என்ன செய்கிறோம் யோசித்து பார்க்கணும். மத்தேயு 16:26 சொல்லுது, மனிதர் உலகம் முழுவதையும் ஆதாயமாக்கி கொண்டாலும் தம் வாழ்வையே இழப்பாரெனில் அவருக்கு கிடைக்கும் பயன் என்ன? அவர் தம் வாழ்வுக்கு ஈடாக எதை கொடுப்பார்? ஆண்டவருடைய இந்த வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்னா, வாழ்வு என்பது கடவுளோடு கூட நாம் பெற்றுக்கொள்கிற ஒரு புதிய அபிஷேகமான நிலை. இந்த உலகத்தில் சேர்த்து வைக்கிற சொத்து, கட்டுற வீடு, இதெல்லாம் வாழ்வுக்கான அடையாளம் அல்ல. நல்லா வாழ்கிறாங்க அவன் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆனால் ஆண்டவருடைய பார்வையில் நல்லா வாழ்கிறதுங்கிறது அது இல்லைங்க. மாறாக அடுத்தவருடைய கண்ணீரை துடைத்து என்னால் என்ன செய்ய முடியும்? ஒரு மரம் தன் கனியை பிறருக்கு கொடுத்து மகிழ்கிறது. நான் மரத்தை விட உயர்ந்தவன், நான் என்ன செய்ய வேண்டும்? கடவுள் எதற்காக என்னை படைத்தார்? இந்த சமூகத்தில் நான் ஏதாவது ஒரு நன்மையை செய்வேன் என்று நாம் ஒவ்வொரு நாளும் அந்த நன்மையை குறித்த சிந்தனையில் யோசிப்பது, செயல்படுவது. சிந்தித்து பாருங்கள், நர்மையான நாளில் ஆண்டவர் நமக்கு வெளிச்சத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார். அவர் நமக்கு முன்பாக ஒளியாய் நின்று கொண்டிருக்கிறார். இதெல்லாம் கேட்டுட்டு புசத்தை மூடி வச்சுட்டு போகிறதல்ல, மாறாக இன்றைக்கு நான் என்ன செய்ய வேண்டும்? ஆண்டவரே, என்னால் முடிந்ததை நான் செய்வேன், என்னால் முடிந்ததை நான் செய்வேன். குழந்தைகளுக்காக ஒரு கதை சொல்வதுண்டு, ஏற்கனவே அதை சொல்லியிருக்கிறேன், மீண்டும் நினைவுபடுத்துகிறேன். ஒரு ஈசல் பூச்சி பறந்து வந்து தான், அப்படியே பறந்து வந்து அது திடீர்னு வானம் இடிந்தது, டுமார்னு ஒரு சத்தம், பெரிய சத்தம் இடி இடித்தது. உடனே அந்த ஈசல் பூச்சி தலைகளாய் படைத்து கொண்டு தன் கால்களை ஆட்ட ஆரம்பித்தது. இதை வேடிக்கை பார்த்து கொண்டிருந்த ஒரு சிட்டுக்குருவி கேட்டதான், ஈசல் பூச்சியை என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? அது சொன்னது, வானம் இடிந்தது, இப்போ உனக்கு சத்தம் கேட்டுச்சா இல்லையா? இப்போ வானம் பூமியின் மீது விழப்போகிறது, பூமியை அது அழித்துவிடும், ஆகவே நான் பூமியை காப்பாற்ற என் கால்களால் அந்த வானத்தை பிடிக்கிறேன். உடனே சிட்டுக்குருவி நகைத்து சிரித்ததான், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கிறதா? எவ்வளோ பெரிய வானம், உன்னுடைய கால்களோ மயிரிழை போன்ற கால்கள், இத்தனை பெரிய வானத்தை உன் கால்களால் பிடிக்க முடியுமா என்று. அப்பொழுது அந்த ஈசல் பூச்சி நறுக்கி சொன்னதாம், சிட்டுக்குருவியாரே, நீர் சொல்வது சரிதான், இவ்வளவு பெரிய வானத்தை என்னுடைய மயிரிழை போன்ற கால்களால் பிடிக்க முடியாது, ஆனால் என் கால்களில் விழக்கூடிய சிறு சிறு துகள்களையாவது என்னால் தாங்கி பிடிக்க முடியும். இந்த பூமியிலே நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், இந்த பூமிக்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும், ஆகவே என்னால் இயன்றதை நான் செய்கிறேன். நீ அங்கிருந்து விதண்டவாதம் பேசி கொண்டிருக்காமல் இறங்கி வந்து நீயும் இந்த பூமிக்கு எதையாவது செய்து இந்த பூமியை காப்பாற்று என்று சொன்னதாம். கதை சிறுபிள்ளைகளுக்குரியதாக இருக்கலாம், கருத்து நம் அனைவருக்குமானது பிள்ளைகளே. நாம் எதையாவது செய்ய வேண்டும் என்றுதான் ஆண்டவர் விதைக்கிறவர் ரோமையில் 30, 60, 100 என்கிற அடையாளத்தை காட்டினார். நல்ல நிலத்தில் விழுந்த விதைகள் அனைத்தும் 100 விளைவை கொடுத்தன இல்லை, 30, 60, 100. நீ எவ்வளவு கொடுக்க முடியுமோ அவ்வளவை கொடுத்து ஆண்டவரை மகிமைப்படுத்து. ஆண்டவர் அப்படித்தான் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய கண்கள் நீதிமான்களை தேடுகிறது, ஆண்டவருடைய கண்கள் தனக்குரிய பிள்ளைகளை தேடுகிறது, ஆண்டவருடைய கண்கள் தனக்காக யார் உழைத்து கொண்டிருக்கிறார் என்று தேடிக்கொண்டிருக்கிற அந்த தேவன் தேடுகிற தேவனாக இருக்கிறார். அவர் தேடுகிற போது நாம் அவருடைய பார்வையில் விழ வேண்டும் என்று சொன்னால் இதைத்தான் செய்ய வேண்டும். ஆண்டவருக்கு முன்பாக நாம் தகுதியோடு நிற்பதற்கு சிந்திப்போம், செயல்படுவோம். இறைவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். ஆமென்.
அனைவரும் நமது நம்பிக்கையை அறிக்கையிடுவோம்.
ஒருவர் இருக்கின்றார், தந்தை மகன் தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையார் இறை மகன் நமக்காய் மனிதரானார். கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், மூன்றாம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார். பின்னகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவர திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று திருவை உழைப்பதை நம்புகிறேன். புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியுடனே நம்புகிறேன்.
தருவதுதான் நீர் விரும்பும் பலியாகும். ஏழை விதவை தந்ததை போல் உள்ளதை எல்லாம் தருகின்றேன். எளிய மனங்கள் தருவதுதான் நீர் விரும்பும் பலியாகும். இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உமதன்றோ. இறைவா இறைவா எனில் உள்ளதெல்லாம் உமதன்றோ. நான் இருப்பதும் இயங்குவதும் உந்த அருளில் தானே. மலர்ந்து தருவதுதான் இறைவன் விரும்பும் பலியாகும். இத மதிலே இருப்பதெல்லாம் இறைவன் தந்த பரிசாகும்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இபலி எல்லாம் உள்ள தந்தையாகி இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள்.
ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக.
ஆண்டவரே, இப்பலி பொருள்களை இரக்கமுடன் கண்ணோக்கி அருளவும்மை வேண்டுகின்றோ. அதனால் உம் திருமகனுடைய பாடுகளில் மரண நிகழ்வை கொண்டாடும் நாங்கள் பற்றன்புடன் அதில் பங்கு கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோமே. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக.
இதயங்களை மேலே எழுப்புங்கள்.
ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ
நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோ.
அது தகுதியும் நீதியும் ஆனதே.
ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் நீர் எங்களுக்கு மீட்பரை அனுப்பும் அளவுக்கு உலகின் மீது பரிவன்பு கொண்டே அவர் பாவம் தவிர மற்ற அனைத்திலும் எங்களைப் போல இருக்க திருவுளம் கொண்டே இவ்வாறு நீர்வும் திருமகனிடம் செலுத்திய அன்பை எங்கள் மீதும் செலுத்தினீ. நாங்கள் கீழ்ப்படியாமையால் பாவம் செய்து இழந்த உம்முடைய கொடைகளை அவருடைய கீழ்ப்படிதலால் மீட்டு எங்களுக்கு அருளினே. ஆகவே ஆண்டவரே வான தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களிப்புடன் ஆர்ப்பரித்து ஒரே குரலாய் பாடுவதாவது.
தூயவர் வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா.
ஆண்டவரே நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக.
அவர் பாடுபடவுளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள், இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள்
ஆண்டவரே நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம்
ஆகவே ஆண்டவரே நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வுதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம் உம் திருமுன் என்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர் எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய் ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்
ஆண்டவரே உலகெங்கும் பரவியிருக்கும் அது துரு அவையை நினைவு கூர்ந்தரலும் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் மேதக ஆரோக்கியராஜ் எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் அது துரு அவை அன்பில் நிறைவுற செய்தரலும் ஆண்டவரே உயர்த்தலும் எதிர்நோக்குடன் துயில்களும் எம் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இந்த சிறப்பான மாதத்தில் நினைவு கூறப்படுகிற ஒவ்வொரு அடியாரையும் நீர் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்தும் அது திருமுக வழியினுடைய ஏற்றரலும் எங்கள் அனைவர் மீது இரக்கம் ஆயிரும் கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா அவருடைய கணவரான புனித யோசேப்பு புனித திரு தூதர்கள் இவ்வுலகில் முக்குகுந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகிறோம்
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே
ஆமே
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைப்படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம்
விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும்
ஆண்டவரே தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோ உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோ
ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே
ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே.
ஆமே.
ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக.
உம் ஆன்மாவோடும் இருப்பதாக.
ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியுடன் உறவின் வாழ்த்தை அறிவித்துக் கொள்வோம்.
உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே எங்களுக்கு அமைதியை அளித்தருளும்.
இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். இவருடைய திருவிருந்திற்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர்.
ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
கிறிஸ்துவின் திருடலும் திருரத்தமும் நம் ஒவ்வொருவரையும் காத்த முடிவில்லாம் வாழ்வழிப்பதாக.
ஆமேன்.
ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல, நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுள்ளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆமீன்.
ஆண்டவருக்குள் பிரியமான சகோதரனே, சகோதரியே, ஆண்டவரால் எல்லாம் ஆகும். இந்த நம்பிக்கைதான் ஒவ்வொரு விசுவாசியையும் கட்டி இந்த பூமியிலே இழுத்து செல்கிறது. இந்த நம்பிக்கை வாழ்க்கைதான் ஆண்டவருக்குள்ளே நாம் நிறைவாய் பயணிக்க உதவி செய்கிறது. எதை இழந்தாலும் ஆண்டவரை நான் இழக்க மாட்டேன், ஏனென்றால் அவரால் எல்லாம் கூடும். ஆண்டோ, இந்த வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்திலே நம்மையே நம்ம ஒப்பு கொடுத்து, ஆகாதது எதுவும் இல்லை, என் ஆண்டவர் ஏதோ எனக்குரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், ஆகவே நான் ஆண்டவரை நம்பி வாழ்வேன் சிந்தனையோடு நாம் பயணிக்க பலன் கேட்டு மன்றாடும்.
ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன், அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன். ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை. ஆகாதது எதுவும் இல்லை, உம்மால் ஆகாதது எதுவும் இல்லை.
ஆமை நண்பு மகனே, மகளே, எலியா இறைவாக்கினர் இதோ அந்த சாரிபாத் பெண்ணினுடைய நிலைமையை உணர்ந்தும் எனக்கு ஒரு ரொட்டியை கொடுத்துவிட்டு அப்புறம் பார் என்று சொன்ன வார்த்தை எலியாவுக்கு உள்ளத்தில் இருந்த அந்த நம்பிக்கையை வெளிப்படுத்தியது. இதோ ஆண்டவர் இந்த மகளை அப்படி விட்டுவிட மாட்டார், இந்த அடியவனை தாங்குகிற இந்த மகளை ஆண்டவர் உயர்த்துவார் என்று நம்பினார். அப்படியாய் அவர் உயர்த்தப்படுவதை பார்த்தார். நீங்களும் ஆண்டவரால் உயர்த்தப்படுவீர்கள். நம்பிக்கையோடு ஆண்டவரில் பயணிங்க.
எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. எலியாவின் வார்த்தையாலே சாரிபாத் விதவை வீட்டில் எண்ணெய் மாவு குறையவில்லையே. உம்மாலாகும்
எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை
ஆமீன் அன்பு மகனே மகளே உன்னுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவரால் அதிசயங்கள் செய்ய முடியும் அற்புதங்கள் செய்ய முடியும் ஆண்டவருடைய மகிமைக்காக நீ ஓடுகிற போது இதோ கொடுத்து ஆசீர்வாதத்தினுடைய மகனாய் மகளாய் நீ மாறு உடைய இதயத்தினுடைய ஆழத்திலிருந்து மத்தேயு 11:41 இதோ உட்புறத்தில் உள்ளவற்றை தர்மமாய் நீ கொடுக்கிற போது ஆண்டவர் தாமே உன்னுடைய தலங்களை அவர் அபிஷேகத்தால் நிரப்புவார் நம்பிக்கையோடு துதித்து பாடுவோம்
தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்றுண்டு மடிய செய்தி துதி செய்ய தொடங்கியதும் எதிரிகள் தங்களுக்குள் பெற்றுண்டு மடிய செய்தி உம்மாலாகும் எல்லாமாகும் உம்மாலாகும் எல்லாமாகும் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் அகிலம் அனைத்தையும் உண்டாக்கி ஆளுகின்றேன் ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை ஆகாதது எதுவும் இல்லை உம்மாலாகாதது எதுவும் இல்லை நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே நன்றி இயேசுவே ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா
நன்றி ஆண்டவரே நன்றியோடுமை துதிக்கிறோம் நன்றியோடுமை போற்றுகிறோம் ஆண்டவரே உம்முடைய பரிசுத்த கரங்களுக்குள் எங்களை ஒப்படைக்கிறோம் ஆண்டவரே எங்களுடைய நம்பிக்கை வாழ்க்கை நாங்கள் விசுவாசித்து கடந்து செல்கிற எங்களுடைய விசுவாச பயணம் நிறைவடைய தேவரீர் உதவி செய்வீராக ஆண்டவரே நாங்களும் பல வேளைகளில் துன்பத்தினாலும் துயரத்தினாலும் இதோ வதைக்கப்படுகிற போது நோயினால் வதைக்கப்படுகிற பொழுது எங்களுடைய கால சூழல்களினால் நாங்கள் சிதைக்கப்படுகிற போதெல்லாம் இதோ சாரிபாத் பெண்ணை போல பல வேளைகளில் பின்வாங்க நினைத்திருக்கிறோம் அப்பா ஆனாலும் எங்கள் ஆண்டவர் உதவி செய்வார் என்று நம்பி நாங்கள் முன்னேறி வந்திருக்கிறோம் ஆண்டவரே நீர் எங்களுக்குரிய அந்த மனநிலையை தந்து ஆசீர்வாதத்தின் பிள்ளைகளுக்குரிய மனநிலையாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே நாங்கள் நீர் கொடுத்த ஆசீர்வாதங்களை எங்களுக்குள்ளே தக்க வைத்து கொள்ளாமல் அதை பிறரோடு பகிர்ந்து ஆண்டவரே உம்முடைய நாமத்திற்கு மகிமை சேர்க்க அநேகருக்கு வாழ்வளித்து உம்முடைய இறையாற்றியின் தலங்களை நாங்கள் உறுதியுடன் கட்டி எழுப்ப தேவரீர் கிருபை செய்வீராக பரிசுத்த உம்முடைய நாமத்தின் மகிமைக்காக எங்களை ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே
ஆமென்
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 நன்றி கூறி மன்றாடுவோமாக ஆண்டவரே உமது புனித கொடையால் ஊட்டம் பெற்ற நாங்கள் கனிவுடன் உம்மை மன்றாடி நன்றி கூறுகின்றோம் இவ்வாறு உமாவியாரின் பொழிவால் நாங்கள் விண்ணக ஆற்றல் பெற்று உண்மையான அருள் வாழ்வில் நிலைத்து நிற்க செய்வீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உமை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக
உம் ஆன்மாவோடும் இருப்பாராக
எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக
ஆமென்
இறைவனின் ஆசி பெற்ற மக்களாய் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவேறிற்று.
இறைவனுக்கு நன்றி. நன்றி என்று பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே. நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் பாட்டு கூறுவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, எல்லாம் வாழ்த்து கூறுவேன். நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே. யாவும் வாழ நல் உலகை படைத்ததால், உறவு வாழ்வு வளர நல் உள்ளம் உறைந்ததால், நிஜங்கள் யாவும் நிலைக்க நற்செய்தி தந்ததால், இழல்கள் துன்பம் மறைய திருவிருந்தை அளித்ததால், பகிர்ந்து வாழ்வில் வளர நல் மனதை கொடுத்ததால், பரம நன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததால், பகிர்ந்து வாழ வளர நல் மனதை கொடுத்ததால், பரம நன்பில் வாழ அருள் வரங்கள் பொழிந்ததால். நன்றி என்றும் பாடுவேன் என் இனிய தேவனே, நன்மை செயல்கள் செய்த உந்த நன்மை பாடியே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. கோடி நன்றி பாட்டு பாடுவே, காலமெல்லாம் வாழ்த்து கூறுவே. நிலையான புகழுக்குரிய தூய்மை மிகு நற்கருணைக்கு எல்லா காலமும் ஆராதனையும் புகழும் மாட்சியும் உண்டாக கடவது.
தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமேன்.